ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சூத்திரம் 4. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
துணி வளர்த்திங்கள் துளங்கி விளங்க தொடர்ச்சடை சூத்தி முடித்து பணி வளர்கொள்கயர் பாரிடம் தோழ ஆரிடமும் பலி தேர்வ அணி வளர்கோலமெலாம் செய்து பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற மணி வளர் கண்டரோ மங்கையை வாட மணி வளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே மயல் செய்வதோ இவர் மாண்பே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டாரினைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்கருள் புரிந்த அருணந்தினற்றாள் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் எழுத்தாள் போற்றி ஈராண்டதில்லை நகரும் ஆபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. பொருந்தவா கையிலே புகுநெறிதுகான் போதரா என்றருளாய் குருவர்களையும் திருவர்களையும் போற்றி பணிந்து இன்றைய சைவ சித்தாந்த வகுப்பை தொடங்குவோம். சிவஞான போதும் சிவபெருமானை உள்ளபடி அறிகின்ற அனுபவ உணர்வை ஐயம் தெரிவில்லாமல் நமக்கு சொல்வது. சிவஞான போதும் சிவபெருமானை நாம் உள்ளபடி அறிவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதுதான் குறிக்கோளாக அமைகிறது. அப்படி உள்ளது உள்ளபடி சிவபெருமானை பற்றிய உண்மைகளை இந்த சாத்திரம் சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அதை அறிந்து அனுபவிப்பதற்கான செய்திகளையும் நமக்கு சொல்லுகிறது. அறிவும் வேணும் உணர்வும் வேணும். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம்னால் சர்க்கரை இனிக்கிறது அப்படின்பது நம்ம அறிவினால் அறிவது, சர்க்கரை இனிக்கும் அப்படின்னு அறிவினால் தெரிந்து கொள்வோம். அதை நாம் சுவைத்து பார்த்தால்தான் நமக்கு அனுபவ உணர்வு ஏற்படும். அப்படி இறைவனை பற்றிய உண்மைகளை மட்டும் சொல்லாமல் அந்த அறிவை மட்டும் ஏற்படுத்தாமல் அந்த அறிவினை நாம் உணர்தல் அனுபவித்தல் எவ்வாறு என்பதையும் சிவஞான போதும் சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்ல மிக தெளிவாக இந்த உண்மைகளை சொல்லுகிறது. ஐயம் தெரிவு இல்லாமல் ஒரு கொள்கையை நம்ம தெரிஞ்சு கொள்ளும் பொழுது ஐயமும் இருக்கக்கூடாது தெரிவும் இருக்கக்கூடாது. திரிபுணர்ச்சி நமக்கு வந்துடும். அந்த திரிபுணர்ச்சி ஒன்றை மற்றொன்றாக காணுதல், ஒரு விஷயத்தை உண்மையை பொய்யாக நாம் உணர்தல், பொய்யே அல்லது உண்மையாக உணர்தல். இப்போ முயலுக்கு கொம்பு கிடையாது, ஆனா முயலுக்கு கொம்பு இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒருவர் ரெண்டு காதையும் அது நீட்டிட்டு இருக்கு. அப்படி நீட்டி கொண்டு இருக்கும் பொழுது அதை பார்த்த உடனே முயலுக்கு கொம்பு இருக்கிறது என்று உணர்ந்தால், இல்லாத இருக்கிறதா உணர்ந்தால் அது விபரீதம். மாலை நேரத்தில் கயிறு வளைந்து வளைந்து கிடக்கிறது, அப்படி கிடப்பதை பார்த்து இது கயிறா பாம்பா என்று நினைப்பது சந்தேகம், ஐயம். ஆகவே ஒன்றை மற்றொன்றாக நினைக்கின்ற விபரீத உணர்வும் இல்லாமல் திரிவுணர்ச்சி இல்லாமல் இதுவா அதுவா என்று நாம் சஞ்சலப்படாமல் தெளிவாக உண்மையை உணர வேண்டும். அப்படி நமக்கு தெளிவாக உண்மையை உணர்த்துவது இந்த சிவஞான போதம். சிவஞான போதத்தினுடைய 3 சூத்திரங்களை இதுவரையிலும் பார்த்திருக்கிறோம். முதல் 3 சூத்திரங்கள் பிரமாண இயல் என்ற பகுதியிலே வருகிறது. நாம் முப்பொருள் உண்மைகளை பேசுகிறோம். பதி, பசு, பாசம். நம்ம பேசக்கூடிய பொருள் இந்த முப்பொருள் தான். இந்த 3 பொருளை பற்றி தான் நம்ம இதுவாக ஆராய்கிறோம். என்ன 3 பொருளை பற்றி மட்டும்தான் ஆராயிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த 3 பொருளுக்குள்ளதான் இந்த பிரபஞ்சமே அடக்கம். பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கு உருவான இறைவன் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற எல்லா பொருள்களும் இந்த 3 பொருளுக்குள்ள வந்துருது. இந்த கல்வி தான் முழுமையான கல்வி. இதற்கு அப்பால ஒரு கல்வியே இருக்க முடியாது. ஆகவே இந்த கல்வியை கற்றால் நாம் முழுமையான கல்வியை கற்றவர்களாகிறோம். ஆகவேதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் வாழ்க்கையை முழுமையாக பார்க்கிறது. சைவ சித்தாந்தம் தன்னுடைய பார்வையை செலுத்தாத ஒரு பகுதின்னு உலகத்தில் இருக்கான்னா எதுவும் கிடையாது. எல்லாவற்றிலும் தன்னுடைய தடத்தை தன்னுடைய சிந்தனையை பதித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாத்திரம் இந்த சைவ சித்தாந்த சாத்தியம். அதுல மொழி அதுக்கு எல்லாவற்றுக்கும் மிக சிறப்பான நிலையில் இருக்கக்கூடியது இந்த சிவஞான போதம். இந்த அனுபவத்தையும் அறிவையும் நமக்கு உண்டு கொண்டிருக்கிற இந்த நூல் ஐயம் தெரிவில்லாமல் சொல்லக்கூடிய நூல். இதுல முதல் மூன்று சூத்திரங்கள் அந்த பதிப்பு பார்த்த உண்மைகளை நிறுவுகிறது. அவையெல்லாம் இருக்கின்றன, இருக்கின்ற பொருளை பற்றி தான் நாம் பேசுகிறோம், இல்லாத பொருளை பற்றி நாம் பேசுவதே இல்லை. அவை இருக்கின்ற பொருள்கள் மூன்று பொருள்கள் இருக்கின்றன. முதல் பாடல் பதி உண்மையை நிறுவியது. அவன் அவள் அது எனும் அவை மூ இனிமையில் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்து உலகம் அந்தமாதி எம்மனார் புலவர். இந்த உலகம் முத்தொழிற்படக்கூடியது, தோற்றம் நிலைவேறு ஒடுக்கம், இந்த மூணு இந்த உலகத்தில் காணப்படுகிறது. நம்ம கண்ணால் பார்த்தாலே தெரிகிறது, இதுக்கு அனுமான பிரமாணம் கூட வேண்டியில்லை, கண்ணால் பார்த்தாலே தெரிகிறது. உலகத்தில் உள்ள பொருள்கள்லாம் தோற்றம் இருக்கு, நிலைவேறு இருக்கு, மறுபடியும் அழிகிறதுன்னு. சடப்பொருள்கள் இவைகள், இந்த உலகம் புறாவும் சடப்பொருளாக சடத்தால் ஆகியது அறிவில் இருக்கலாம். அறிவில்லாத பொருள் தானே தோன்றவும் தானே நிலை நிற்கவும் தானே அழியவும் அதனால முடியாது. ஆகவே இதை தோற்றுவிப்பதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். இந்த தோற்றுவிக்கின்ற அந்த கர்த்தாவினால்தான் மாயினை ஒடுங்கி கிடந்த இந்த பிரபஞ்சமானது மீண்டும் தோற்றத்துக்கு வருகிறது. இறைவன் தன்னுடைய வியாபகத்துக்குள்ளே மாயை அடக்கி இருக்கிறான். இந்த மாயிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உயிர்களுக்காக தோற்றுவிக்கிறான். அப்படி தோற்றுவிக்கின்ற அந்த காரியம் நிறைவேறாதனால மீண்டும் தனக்குள்ளேயே ஒடுக்கிக் கொள்கிறான். ஏன்னா உயிர்கள் எல்லா உயிர்களும் மலத்திலிருந்து நீங்கவில்லை, உயிர்களெல்லாம் ஆணவ மலத்திலிருந்து நீங்க வேண்டும் என்ற கருணை காரணமாக மீண்டும் இந்த உலகத்தை எல்லாம் மீண்டும் புனருவம் செய்கிறான். யார் ஒருவன் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தனக்குள்ளே ஒடுக்கி கொண்டு மீண்டும் தோற்றுவிக்கிறானோ, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் யார் முடிவாக இருக்கிறானோ, இந்த பிரபஞ்சம்லாம் யாரிடம் ஒடுங்குகிறதோ அவன் சங்கார காரணன் என்று சொல்லப்படுகிறான். அந்த சங்கார காரணம் தான் மீண்டும் உலகத்தை தோற்றுவிக்கிறான், தன்னிலிருந்து தோற்றுவிக்கிறான். அப்படி தனக்குள்ளே ஒடுக்கி கொண்டு தனக்குள்ளே தோற்றுவிக்கக்கூடிய அந்த யார் இந்த உலகத்துக்கெல்லாம் அந்தத்தை செய்கிறாரோ அவர்தான் இந்த உலகத்திற்கு முழுமுதற் கடவுள். அந்த முழுமுதற் கடவுளை நாம் சிவபெருமான் என்று சொல்கிறோம். அதுதான் முதல் சூத்திரத்தினுடைய கருத்து. இரண்டாவது சூத்திரத்துல பாச உண்மை நிறுவப்படுகிறது. இறைவனுடைய பொது இலக்கணமும் அங்கு சொல்லப்படுகிறது. இறைவன் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறான். உயிர்களுக்கு மூன்று தேவை இருக்கிறது. உயிர்கள் நிலைத்திருக்க வேண்டும், உயிர்கள் எல்லாவற்றையும் அறிய வேண்டும், அறிவதற்கு வேறொன்று அறிவிக்க வேண்டும். ஆகவே அவன் கடவுள் அறிவிப்போனாக இருக்கிறான். இந்த உயிர்கள் செயல்படுவதற்கு யாராவது ஒருத்தர் அந்த உயிரை செலுத்தணும். ஆகவே கடவுள் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து உயிர்களை நிலைக்க செய்து உயிர்களுக்கு அறிவித்து உயிர்களை செயல்படுமாறு அவன் செய்கிறான். அப்படி அந்த பொது இலக்கணம் அங்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது இந்த உயிர்களை இந்த உலகத்தை எப்படி சிவபெருமான் நடத்துகிறான்னா, தன்னுடைய ஆணையின் அவனுடைய ஆற்றல் தான் அவனுடைய ஆணை, அது திரோதான சக்தி என்று இங்கு சொல்லப்படுகிறது. அந்த திரோதான சக்தியின் மூலமாக இரு வினை வழியாக இந்த உயிர்களை செலுத்துகிறான். உயிர்கள் செய்த வினைக்கு தகுந்தது போலதான் ஒவ்வொரு உயிரையும் அவன் செலுத்துகிறான். ஆணையின் இருவினையின், ஆகவே இருவினை வழியாக இந்த உயிர்களுக்கு ஞானத்தை இறைவன் வழங்குகிறான். அப்படி இருவினி வழியாக வழங்கும் பொழுது இந்த உயிர்கள் நன்வினை தீவினைகளை செய்து சொர்க்கம் நரகங்களுக்கு செல்கிறது. சில காலம் பிறப்புக்கு வராமலே கூட கல் போன்ற நிலையிலே கூட கிடக்கிறது. இப்படி உயிர்களை பல்வேறு நெறிகளில் செலுத்தி வினைகளை அவைகளெல்லாம் அனுபவித்து அதிலிருந்து ஞானத்தை உண்டாக்கி அப்படி செய்வதற்கு இறைவன் தன்னுடைய அருளாற்றலோடு நீக்கமில்லாமல் ஆணையை நீக்கமில்லாமல் நிற்கிறான் என்று இந்த பாச உண்மையை இந்த இரண்டாவது சூத்திரம் சொல்லியது. இதுல எப்படி பாச உண்மை வருகிறது என்றால், வினை என்பது வினையுடைய உண்மை, இருவினை அப்படிங்கிறது இருவினை உண்மையை சொல்லுகிறது. அடுத்தது தன்னுடைய சக்தியிலிருந்து இவன் பிரிவில்லாமல் இருக்கிறான் என்று சொல்லுவது. வினை வந்து மாயையை பற்றி கொண்டுதான் செயல்படும், அதனால மாயை உண்மையும் இங்கு சொல்லப்படுகிறது. தன்னுடைய அருட்சக்தியிலிருந்து அவன் பிரியாமல் இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை நடத்துகிறான் என்று ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று சொல்லும் பொழுது, அந்த துரோதான சக்தியை சொல்லும் பொழுது, துரோதான சக்தி எதற்காக செயல்படுகிறதுனா, இறைவனுடைய சக்தி உயிர்களுக்கு ஆணவமல பிணிப்பு இருக்கிறதுனால அந்த ஆணவமல பிணிப்பை போக்குவதற்காகத்தான் திரோதான சக்தி செயல்படுகிறது. அப்படி துரோதான சக்தி செயல்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற ஆணவமல உண்மையும் இரண்டாவது சூத்திரத்திலே இங்கே சொல்லப்படுகிறது. ஆக இந்த இரண்டாவது சூத்திரம் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றினுடைய உண்மை அதனுடைய பிரமாணத்தை இங்கு சொல்லுகிறது. அதுக்கும் அடுத்தது சென்ற வகுப்புல பார்த்த மூன்றாவது சூத்திரம், உளது இளது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்க மறிதலின் கண்படில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயாயந்திர தனுவினுள் ஆன்மா, அதை பற்றி நம்ம விரிவாக அந்த மாதம் பார்த்திருக்கிறோம். ஆன்மா சில பேர் சொல்றாங்க ஆன்மா அதாவது உலகாயிரம் சொல்கிறார்கள், ஆன்மா இல்லை இல்லை என்று சொல்கிறார்கள். ஆன்மா இல்லை இல்லை என்று சொல்லுகின்ற அறிவு எதுவோ அதுதான் ஆன்மா அப்படின்னு முதல் அதிகரணம் சொல்லியது. இரண்டாவது அதிகரணம் உடல் தான் ஆன்மா அப்படி சொல்லும் பொழுது அதற்கு எனது உடல் என்று நாம் வழக்கமாக சொல்கிறோம். அப்ப எனது என்பது அங்கு உயிர், ஆகவே உடலுக்கு வேறாக உயிர் என்பது ஒன்று இருக்கிறது. இன்னும் சில பேர் அடுத்த மாற்று மதத்தில் சொன்னார்கள் ஐம்புலன்களே ஆன்மா. ஐம்புலன் தானே கண்ணு தானே பார்க்குது, காது தானே கேட்குது, அதுக்கு அறிவு உண்டு, ஆகவே அவைகள் தான் ஆன்மா. இல்லை இல்லை, அவைகள் உயிருக்கு கருவியாக இருந்து அந்த உயிர்கள் உணர்வதற்கு கருவியாகத்தான் இருக்கின்றன, அவர்கள் உயிர்கள் அல்ல. ஏனென்றால் கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, ஒன்றொன்றும் ஒரு ஒரு காரியங்களை செய்கிறது. இந்த ஐந்தினாலும் வருகின்ற அறிவை தொகுத்து உணர்வது எது? உயிர். ஆகவே அந்த ஐம்புலன்களுக்கு வேறாக உயிர் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னார். அடுத்த இன்னொரு சொன்னார், ஏன்னா உயிரை தனியாக பிரித்து காமிக்க முடியாது, அதனால மாற்று கருத்துக்களை சொல்லி உயிர் இருக்கிறது, உயிருக்கு இதுக்கு வேறாக இருக்கிறது. இன்னும் சில பேர் சொன்னாங்க தூக்கும தேகமே ஆன்மா. தூக்கும தேகம் என்பது என்ன? அந்த தைமாத்திரைகள் மனம் புத்தி ஆங்காரம் ஆகிய எட்டும் சேர்ந்தது, குறியட்ட காயம் என்று சொல்வார்கள். தூக்கும தேகமே ஆன்மா. அந்த தூக்கும தேகத்தில் இருந்து கனவுகளை காணுகிறோம். தூக்கும தேகம் நமக்கு ஐந்து சரீரங்கள் விரிவா பார்த்திருக்கிறோம், ஐந்து சரீரங்கள் நமக்கு இருக்கின்றன. தூக்கும தேகமாகிய சரீரத்தில் இருந்து நாம் கனவை காணுகிறோம். அப்புறம் நம்ம நினைவு நிலைக்கு வரும் பொழுது தூர தேகமும் சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்குது. தூக்கும தேகத்தில் இருக்கிற கனவை நனவுக்கு வந்த பிறகு சரியாக தெளிவாக நம்மால் உணர முடிகிறதா? இல்ல. இப்ப நனவு நிலையில் நடக்கிறது நம்ம தெளிவாக உணர முடிகிறது, தூக்கும தேகத்தில் இருக்கும் பொழுது நம்மால தெளிவாக உணர முடியவில்லை. இப்படி இந்த ஆன்மாவானது ஒவ்வொரு தேகத்தில் இருந்து ஒரு ஒரு வகை காட்சிகளை காணுகிறது. ஆகவே சூக்ம தேகத்திற்கும் இந்த தூல தேகத்திற்கும் மாறி மாறி பிரயாணம் செய்து உண்மைகளை அறிவது இதற்கு வேறான, சூக்ம தேகத்திற்கு வேறான ஆன்மா. ஆகவே சூக்ம தேகம் ஆன்மா இல்லை, சூக்ம தேகத்துக்கு வேறாக ஆன்மா இருக்கிறது அப்படின்னு அந்த கருத்து தேவித்து அந்த கருத்து வலியுறுத்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது நம்ம பிராணம் இருக்கு பார்த்தீங்களா, பிராணம்னா மூச்சு காற்று, பிராண வாயு, அந்த பிராணம்தான் ஆன்மா என்று பிராண ஆன்மவாதம்னு பேரு. அந்த வாதத்தை மறுத்து பிராண ஆன்ம வாதத்தை மறுத்து இங்க சொல்லுகின்றார். என்ன சொல்றாருன்னா பிராணம், நாம் தூங்கும் பொழுது பிராணம் வேலை செய்கிறது, அதாவது உறக்கம் பேருறக்கம் ரெண்டுலையும் வேலை செய்யுது. அப்ப தூங்கும் பொழுது நமக்கு தொழில் புரிகின்ற தன்மை இன்பதுன்ப அனுபவங்களை உண்டா? உண்டி வினை இன்மையின் ரெண்டும் கிடையாது, தூங்கும் பொழுது கிடையாது. அப்ப பிராணம் வந்து உயிராக இருந்தால் நமக்கு அந்த இன்பதுன்ப உணர்வு ஏற்படணும், தொழில் புரிகின்ற தன்மை ஏற்படணுமா இல்லையா? அப்ப தூக்கத்திலையும் பேருறக்கத்திலையும் நம்ம தொழில்படலையே, இன்பதுன்ப உணவுகளை அனுபவிக்கலையே. ஆகவே இந்த பிராண வாயுக்கும் வேறாக ஆன்மா என்பது ஒன்று இருக்கிறது. அதுக்கு அடுத்து ஒருத்தர் சொன்னார், எல்லாத்தையும் விட ஏகாத்மவாதிகள் சொன்னாங்க பிரம்மமே ஆன்மா, இந்த இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் என்பது பிரம்மம் தான், கடவுள் தான் ஆன்மா. அதுக்கு நம்முடைய மைகண்டார் சொல்லுகிறார், பிரம்மம் யாரும் உணர்த்தாமலேயே உணர்வது, ஆனால் ஆன்மா உணர்த்த உணர்வது. ஆக ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசத்தோடு உண்டு. நீ பாசத்தோடு உழைகான், நீ பாசத்தோடு இருக்கிறாய், பாசம் உன்னை வந்து பற்றிக்குது, இறைவனுக்கு பாசம் பற்றுமா? பற்றாது. அதுவும் ஆன்மாவுக்கு வேறு இலக்கணங்களா, உணர்த்த உணர்வது, அறிவிக்க அறிவது, செலுத்த செயல்படுவது, எதையும் விட்டு விட்டு தான் அறியும், தொடர்ந்து அதனால அறிய முடியாது. அப்புறம் நிலை மாறி விட்டு விட்டு அறியும், தொடர்ந்து அறிய முடியும், இப்படி எல்லாம் பலவிதமான வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆகவே ஆன்மா வேறு, பிரம்மம் வேறு அப்படின்னு இன்னொருத்தர் வந்து சொன்னார். என்ன சொல்றாருன்னா இன்னொரு மாற்று கருத்துடையவர் அவர் சொன்னார், இந்த நீ சொன்னது ரைட்டு சரி, இதுல வந்து இந்திரியங்கள், அப்புறம் சூக்மதேகம், பிராணன், இந்த உடம்பு எல்லாம் சேர்ந்த சமுதாயம் தான் ஆன்மா, இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஆன்மா, ஆகவே இந்த உடம்பு தான் ஆன்மா என்று சொன்னார். அதுக்காக கூட நம்ம ஒவ்வொரு கருவியும் ஒன்னொன்று பேரால அழைக்கிறோம். கண்ணுனா கண்ணு, மூக்கு வாய் எல்லாம் சேர்ந்தது நம்ம என்ன சொல்றோம்? ஆன்மான சொல்றோம், உடல்னு சொல்றோம். ஆகவே இந்த உடலில், இந்த கூட்டு சேர்ந்த உடலில், இந்த உடலுக்கு வேறாக ஆன்மா இருக்கிறது என்று சொல்லி ஏழு அதிகரணங்களில இந்த பசு உண்மையை நிறுவினார். ஆகவே இவ்வளவுக்கும் வேறாக இந்த ஆன்மா இருக்கிறது. இந்த உடலிலே வியாபித்து நின்று இந்த உடலை கருவியாக கொண்டு அனுபவிப்பது ஆன்மா, அது வேறாக இருக்கிறது என்ற உண்மையை சொன்னார். இப்போ நம்ம உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்னா, ஏன் இவ்வளவு ஆன்மா இருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு சிரமப்பட வேண்டியாருன்னா, ஆன்மாவை பிரித்து காட்ட முடியாது. அது எதோடு இருக்கிறதோ அதோடு சேர்ந்து கொண்டு இருக்கும். இப்ப ஒரு ஒரு மலர் இருக்கிறது என்றால் மல்லிகை இருக்கிறது, மல்லிகையினுடைய வாசனையும் பிரிக்க முடியாது. மல்லிகை இருக்கிறதெல்லாம் அதனுடைய வாசனை இருக்கு. அதுபோல இது உடலோடு சேர்ந்திருக்கும் பொழுது உடலிலே வியாபித்திருந்து உடலோடு ஒன்று கலந்து இருக்கும். சிவத்தோடு கலந்து இருக்கும் பொழுது சிவமாம் தன்மை எழுதிவிடும். ஆகவே ஏதாவது ஒன்றோடு பொருத்தித்தான் அதை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே இப்படி மூன்று சூத்திரங்களின் மூலமாக பதி உண்மை, பாச உண்மை, பசு உண்மை மூன்றும் நிறுவப்பட்டது. இப்ப அடுத்த அதிக இயலுக்கு வர்றோம். நம்ம என்ன இயலுக்கு வர்றோம்னா, பிரமாண இயல் முடிச்சதுக்கு பிறகு இலக்கண இயல். இந்த ஐந்து பொருள்களுடைய இலக்கணம் என்ன? இலக்கணம் என்பது என்ன? இயல்பு. அந்த ஐந்து பொருளுக்கு என்ன இலக்கணம் இருக்கிறது, அந்த இயல்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இயல்பு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மனிதன் சிவபெருமானை அடைவதற்கு முயற்சிக்கிறான் இல்லையா, அதுதானே நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். அப்படி அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது ஒன்றொன்றுடைய இயல்பு தெரிஞ்சாதான் அதோட நம்ம பழக முடியும், தொடர்பு கொள்ள முடியும். இறைவன்னா யாரு? எப்பவுமே வெறுப்பா இருப்பான், யார வேணாலும் அண்டை விட மாட்டான், எல்லாரையும் விரட்டி அடிப்பான் அப்படின்னு ஒரு இலக்கணம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப யாராவது போவாங்களா அவர்கிட்ட? இறைவன் கருணை படைத்தவன், கருணையே அவனுடைய திருவுருவம், அவனை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் அணுகலாம், அவன் உதவி புரிய எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறான் என்று வந்தா என்னும் திருக்குறிப்பான். எப்ப வேணாலும் அவன் ராத்திரி 12 மணிக்கு டாக்டர் வீட்டு கதவை தட்டினா கூட டாக்டர் எந்திரிக்க மாட்டேங்கிறார். ஆனா இறைவனை நீ எப்ப வேணாலும் கூப்பிடலாம், எந்த நேரம் வேண்டுமானாலும் கூப்பிடலாம், அவன் எப்பொழுதும் கருணை புரிய காத்திருக்கிறான். அவன் கருணை கடல். தவம் செய்த முனிவர்களெல்லாம் அடைய முடியாமல் எளிமையாக அவனுடைய அன்பை அவனோடு அவனிடம் செலுத்தக்கூடிய அன்புக்கு இறங்கி வந்து அவன் வருகிறான். 63 நாயன்மார்களை பாத்தீங்கன்னா அவனுடைய வீட்டுக்கே சாமி இறங்கி வர்றார். யாராவது கைலாயத்துக்கு போய் பார்த்துருக்காங்க சாமியா அப்படின்னா, ஒரு சில ஞானிகள் தான் போயிருக்கிறாங்க, மீது பேர் எல்லார் வீட்டுக்கும் அவ வீட்டுக்கு வந்துருக்காரு. இளையான்குடி மாறனார் வீட்டுக்கு வர்றார். நல்ல ஐப்பசி மாசம், இந்த மாதிரி ஐப்பசி மாசம் அந்த மழை, வடகிழக்கு பருவகாற்று, அந்த மழை அருமையான மழை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி எல்லாம் இருக்காது. ஐப்பசி மாசம் மா வானம் அப்படியே மூடி கிடக்கும், கருமேகமா கிடக்கும். அதுவும் இரவு நேரம் மழை ஓயாது பொழிந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இளையான்குடி மாறனார் வீட்டுக்கு கிழ வடிவாக வருகிறார். கந்தல் துணி அணிந்து கொண்டு உடம்பெல்லாம் நினைஞ்சு போய் அவர் வீட்டுக்கு வருகிறார். அவரை அந்த பார்ப்பதற்கும் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்குமாக இப்படி பாத்தீங்கன்னா எல்லா அடியார்களுடைய வீட்டுக்கும் அவர் எழுந்தருளி வருகிறார். அப்ப சிவபெருமான் தான் இருக்கின்ற கைலாயத்தை விட்டு இறங்கி வர்றாருன்னா அதுக்கு என்ன அடிப்படைனா அவருடைய அன்புதான் காரணம். ஆகவே சிவபெருமான் இப்ப இயல்புக்காக சொல்ல வரேன், சிவபெருமான் இவ்வாறு கருணை உடையவர், எப்ப வேணாலும் அவர் அணுகலாம், நம்ம அணுகாமல் இருப்பதுதான் நம்முடைய குறைபாடு அப்படின்னு நம்மளுடைய இயல்பு தெரிஞ்சுன்னா எவ்வளவு வேணாலும் போய் நிக்கலாம், எல்லாத்துக்கும் போய் நிக்கலாம் இல்லையா. நம்ம உலகாயுத இன்பங்களை அடைவதற்கு கூட அவரை தான் நம்ம சார வேண்டும் என்று நம்முடைய அடியார்கள் எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா. காம்பியருடன் நேர்த்திரங்கள் பணித்தருள வேண்டும், கரிவிரவு நெய்சோறு 30 வேண்டுமா, 30 அப்படின்னு கேட்கிறாங்க. நல்ல நெய் போட்ட சாப்பாடு எனக்கு வேணும்பா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆகவே உலகாயுத வாழ்க்கையாக இருந்தாலும், அந்த இன்பத்தை அடைவதாக இருந்தாலும், இறை இன்பத்தை அடைவதாக இருந்தாலும், அடியார்கள் எல்லாம் இறைவனையே சார்ந்திருந்தார்கள். அப்படி சார்ந்திருப்பது காரணம்னா அவன் எல்லாவும் வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டா, ஈவைக்கூடிய பேராற்றல் படைத்தவன், பேரறிவும் பேராற்றலும் பெருங்கருணையும் படைத்தவன் அப்படின்னு அவனுடைய இயல்பு நம்ம தெரிந்து கொண்டோமானால் அவனை நாம் அணுகலாம். ஆணவமலம் அது அறியாமையை வடிவம், அறியாமையை குணமாக கொண்டது. ஆணவமலம் ஒரு பொருள், அறியாமையை குணமாக கொண்டது, அது நமக்கு துன்பத்தையே செய்யும் அப்படின்னு அந்த பொருளை விட்டு நம்ம விலகி இருக்கலாம். மாயை அது நமக்கு தனுகரண போனபோகமாக வந்து நம்முடைய அறிவு விளக்குவதற்கு பயன்படுகிறது. செயல்பாடு அந்த செயல்பாடுகளினால் நமக்கு அறிவு விளங்குகிறது. அப்ப நம்ம சாரக்கூடிய பொருள் எது, சார வேண்டாத பொருள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அதனுடைய இயல்பு நமக்கு தெளிவாக உணரும். அப்போ சாஸ்திரம் எவ்வளவு நுட்பமாக நமக்கு அந்த உண்மைகளை தெரிவிக்கிறது. உண்மையை தெரிவித்த உடனே அடுத்த மூன்று சூத்திரங்களில் இயல்பை இலக்கணத்தை சொல்லுகிறது. இலக்கணம் தெரிஞ்சு போச்சா நமக்கு வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு சாதனம் தான், எப்படி சாதனம் செய்து இறைவனை அடைவது, அந்த சாதனத்தின் பயனாக நம்ம எப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு நாம் செல்லுகிறோம் அப்படிங்கறத நமக்கு அந்த கடைசி இயல் நமக்கு சொல்லுகிறது. அது இப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இயல்பு ரொம்ப நுட்பமான பகுதி. இந்த இயல்பை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொருளுடைய இயல்பை நாம் தெளிவாக உணர்தல் வேண்டும். நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு 1000 சேலோடு ஒரு ஒரு சின்ன அறையில் ஒரு மனிதன் இருந்தான். ஒரு கின்ன சாதனை அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 100 கருணாகங்களோடு ஒரு அறையில் ஒரு மனிதன் வசித்தான் பல மணி நேரங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவனால எப்படி வசிக்க முடியுது, நம்மளால எப்படி இருக்க முடியாது, நம்ம போனோம்னா கட்டுப்பு வந்துட்டு அவன் அந்த 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 இயல்பு தெரிஞ்சிருக்கிறான். அந்த தேனினுடைய இயல்பு என்ன அல்லது கருணாகத்தினுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கிறான். அப்போ அது எப்பெல்லாம் நம்மளை கடிக்க வரும், அது மாதிரி நம்ம நடந்து கூடாதுங்கிறத விஷயத்தவன் தெளிவாக இயல்பை உணர்ந்திருக்கிறான். அப்ப இருக்கும்பொழுது அந்த நாகமோ அல்லது அந்த தேளோ அவனை கொட்டாமல் பல மணி நேரம் நல்ல சேஃபா பாதுகாப்பா வெளியில வந்துடுறான். அது மாதிரி இப்ப ஆணவங்களாம் என்ன துன்பத்தை நமக்கு செய்யும் அப்படின்னா, நம்ம எப்பொழுதும் சாஸ்வதமான ஆனந்தம் நமக்கு வேணும். அப்ப ஆனந்தத்தை அடைவதற்கு தடையாக இருப்பது எது, அந்த ஆணவம். அதுதான் துன்பத்தை தருகிறது. எல்லா விதமான துன்பங்களுக்கும் மூல காரணம் அதுதான் அப்படின்னா, அந்த அந்த ஆணவத்தை தாராமல் நாம் எப்படி இருப்பது என்பதை தெரிந்து கொள்ளாமா இல்லையா. அப்ப என்ன தெரியும் நமக்கு, இயல்பு தெரிய வேண்டும். அப்ப இயல்பை நல்ல தெளிவா உணர்கிறது. அப்ப 5 பொருள்களுக்கும் இயல்பு என்ன, உயிருக்கு இயல்பு என்ன, நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய இயல்பு, நம்முடைய தகுதி, நம்முடைய வலிமை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏனென்றால் ஆணவம் மிக வலிமையானது, ஒன்றதாய் அநேக சக்தியுடையதாய் அப்படின்னு சித்தியார் சொல்லு. ஒண்ணுதான் அது, ஆனா அநேக சக்தியுடையதாய் ஒரே இருள் எல்லார்களையும் மறைச்சிருந்தா இல்லையா. அதே மாதிரி ஒரே ஆணவ மூலம் அது உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஆன்மாக்களையும் அது மறைத்து விடுகிறது, அவைகளுக்கு துன்பம் தருகிறது. அப்ப எவ்வளவு வலிமைப்படுத்ததா இருக்கும். அப்ப அந்த வலிமைப்படுத்த ஒன்றோடு நாம் போராட வேண்டும், அதை நம்ம எதிர்த்து நீக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறது நமக்கு தெரியணுமா இல்லையா. அப்ப ஆணவ மூலத்தினுடைய இயல்பு நமக்கு தெரிய வேண்டும். நமக்கு உதவி செய்கின்ற இந்த மாயா மலத்தினுடைய இயல்பு, உடம்பு தனுகரண போன போகமா வந்திருக்கு இல்லையா, உடம்பு இதனுடைய இயல்பு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வினை எந்த வினையை செய்தால் வினை நம்ம வந்து அந்த ஆணவ மலம் என்ன செய்யணும்னா, ஆணவ மலத்தினுடைய அடிப்படையில தான் வினை பண்றோம். அப்போ ஆணவ மலத்தினுடைய அடிப்படையில வினை செய்யும் பொழுது அது நம்மை கட்டுப்படுத்தி விடுகிறது. அப்போ வினை செய்யும் பொழுது நம்ம வந்து அதிலிருந்து கட்டுப்படாமல் அதிலிருந்து விலகி நின்று எவ்வாறு வினை செய்தல் அப்படிங்கறத நம்ம தெரியும். வினையும் செய்யணும், ஆனா அந்த வினையை நம்ம என்ன செய்யக்கூடாது, கட்டிவிடக்கூடாது, துன்பத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. அப்போ எப்படியெல்லாம் நாம் செயல்படலாம் அப்படிங்கிற உத்தியை நாம் வகுப்பதற்கு அவருடைய இயல்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குருநாதர்கள் நம்ம மேல கொண்ட கருணையின் காரணமாக சிவபெரும்பருடைய செய்தியை வாங்கி நமக்கு குருநாதர்கள் இந்த மெய்கண்ட நூல்களிலே, இந்த சாத்திரங்களிலே இந்த உண்மைகளையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார். எப்படி நம்ம வாழணும், எப்படி ஒவ்வொரு பொருளுடைய இயல்பு என்ன, இப்போ அந்த இயல்பை சொல்லுகிறார். இப்ப முதல்ல நம்ம வந்து முதல் இயலிலே முதல்ல பதி உண்மை, பாத உண்மை, பசு உண்மை. இந்த பசு உண்மையை பார்த்த உடனே அடுத்த 4வது சூத்திரத்தை என்ன சொல்ல வர்றாருனா, வை அந்த எதிர் நிரல் நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எதிர் நிரல் நிறை கடைசியில எதை பார்த்தமோ அதை முதல்ல சொல்றது. அப்போ 4வது சூத்திரத்தில் பசு இலக்கணத்தை சொல்லுகிறார், 5வது சூத்திரத்தில் பாச இலக்கணத்தை சொல்லுகிறார், 6வது சூத்திரத்தில் பதி இலக்கணத்தை சொல்லுகிறார். இப்போ 4வது சூத்திரம் நம்ம பார்க்க போறோம். இது நமக்கு உயிரினுடைய இலக்கணத்தை சொல்லுகிறது. 3வது நூற்பாவில் ஆன்மா உண்டு என்பதை நிறுவிய ஆசிரியர் இந்த நூற்பாவில் அதன் இலக்கணத்தை நமக்கு சொல்ல வருகிறார். சூத்திரம் 4வது சூத்திரம், அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அவை சந்திப்பது ஆன்மா சகசமலத்து உணராது, அமைத்து அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவத்தை தே. அதான் 4வது சூத்திரம். இவருடைய கருத்து என்ன, கருத்துரை என்னன்னு கேட்டீங்கன்னா, 80 சூத்திரம் என் நுகரிற்றோ எனின் இதுவும் அது, இதுவும் அது அப்படின்னா என்ன பொருள், இந்த சூத்திரமும் அது 3வது சூத்திரத்தினுடைய தொடர்ச்சி, அதனுடைய கருத்தையே சொல்லுகிறது. இப்போ இந்த 3வது சூத்திரத்துக்கு கருத்துரை சொல்லும் பொழுது ஒன்று சொல்லி இருக்கிறார், புத்தகத்தில் இருக்கான்னு தெரியல பாருங்க. 80 சூத்திரம் என் முதலிற்றோ எனின் ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்றுன்னு இருக்கும், 3வது சூத்திரத்தில் இருக்கும். ஆன்ம பிரகாசத்தை 2 வகையாக நாம் அறியலாம். ஆன்ம பிரகாசம் என்பது ஆன்மாவினுடைய உண்மை, ஆன்மாவினுடைய இலக்கணம். பிரகாசம் என்பதற்கு 2 பொருள் நம்ம சொல்லலாம், ஆன்மாவுடைய உண்மை, ஆன்மாவுடைய இலக்கணம், ரெண்டையும் சொல்லும். இப்போ அதே கருத்து இங்கு சொல்லப்படுகிறதுன்னா, அங்க வந்து ஆன்மாவினுடைய உண்மை சொல்லப்பட்டது, இங்கு ஆன்மாவினுடைய இலக்கணம் சொல்லப்படுகிறது. அதோடு கூட இந்த சூத்திரத்தில் ஒரு இலக்கண உத்தியை கடைபிடித்திருக்கிறார் மெய்கண்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் அதிகரணம், இதை 3 அதிகரணங்களாக நாம் பிரிக்கலாம். பாருங்க என்னென்ன அதிகரணம்னு, ஆன்மா அந்தக்கரணம் அவற்றின் ஒன்று அன்று, ஒரு அதிகரணம். இரண்டாவது அதிகரணம், சகசமலத்து உணராது. இரண்டாவது அதிகரணம், சகசமலத்து உணராது. மூன்று, அமைத்து அரசு ஏய்ப்பன் என்று அஞ்சு அவத்தை தே. இப்படி மூன்று அதிகரணங்களாக பிரிக்கலாம். இல்ல முதல் அதிகரணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால், ஆன்மா அந்தக்கரணம் அவற்றின் ஒன்று அன்று அப்படின்னு சொல்லு. அந்தக்கரணம்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? அந்தக்கரணம்னா என்ன? மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம், இந்த நாளையும் சேர்த்து அந்த கரணங்கள். அந்த அந்தனா அந்தர், அந்தர் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்தர் யோகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்தன்னா உள்ளேன்னு அர்த்தம், உள்ளே இருக்கக்கூடிய கருவிகள். பருமையா நம்ம கண்ணுக்கு தெரியுதா? கண்ணு வெளியில தெரியுது, மூக்கு வெளியில தெரியுது, வாய் வெளியில தெரியுது, காது வெளியில தெரியுது, உடம்பு வெளியில தெரியுது. அதுபோல வெளியில தெரியக்கூடிய கருவியா மனத்தை யாராவது பார்த்திருக்கிறாங்களா? புத்தி, ஆங்காரம், சித்தம் இதெல்லாம் பார்த்தது இல்லை. அப்படி உள்ள இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு? அந்த கரணங்கள் அப்படின்னு பேரு. இந்த ஆன்மா அந்த கரணங்களில் ஒன்று அன்று. மனம், புத்தி, சித்த, ஆகாரம் ஆகிய நான்குல ஆன்மா ஒன்றுல, இதுக்கு வேறானது. இப்போ இந்த செய்தியை எங்க சொல்லி இருக்கணும்? சென்ற பாடலிலேயே சொல்லி இருக்கணும் இல்லையா? ஆன்மாவில வந்து முதல்ல சூக்ம தேகம் ஆன்மா இல்ல, உடல் ஆன்மா இல்ல, அப்புறம் பிராண ஆன்மா இல்ல அப்படின்லாம் சொல்ல வந்த இடத்துல சொல்லிருக்கணும் இல்லையா? ஆனால் இங்கே அதை கொண்டு வந்து சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்த கரணம் ஆன்மா அல்ல என்று சொல்லும் பொழுதே அதோடு தொடர்புபடுத்தி இலக்கணத்தையும் சொல்ல வருகிறார். ஏன்னா அங்க ஒரு இடத்துல சொல்லிட்டு மறுபடியும் இந்த இடத்துல சொல்ல வேண்டாம் என்பதற்காக. அதுக்கு வந்து மாட்டி விடுதல், அதற்குரிய விதியையே இதற்கும் மாட்டி விடுதல், சேர்த்து விடுதல் அப்படின்னு. இது ஒரு உத்தி, மாட்டெறிதல்னு இலக்கணத்துல நீங்க இலக்கியம் முடிச்சிருந்தா அது தெரியும். அது மாட்டெறிதல் என்ற உத்தியை இங்கு கடைபிடித்திருக்கிறார். அதுக்கு சொன்ன விதியே இந்த இந்த சூத்திரத்துக்கும் பொருந்துவதாக அமையும். அங்கு சொல்ல வந்த விஷயத்தினுடைய ஒரு பகுதியை இங்கே மாட்டி, இந்த விதியை இங்கே மாட்டி வைத்திருக்கிறார். அதனால மாட்டெறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த சூத்திரம் மூன்று அதிகரணங்களை உடையதாக இருக்கிறது என்று நாம் இதை பகுத்து ஆராயலாம். முதல்ல பதவரை பார்த்துருவோம், அதுக்கு பிறகு நம்ம வந்து அதிகரணங்கள் அதிகரணங்களாக பிரித்து அதனுடைய உண்மைகளை, சைத்தாங்களை நாம் ஆராய்ச்சி பண்ணலாம். ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. ஆன்மா அகக்கருவிகள், அந்த கரணம்ங்கிறது அகக்கருவிகள். இந்த இடத்துல நம்ம இன்னொன்றையும் தெரிஞ்சு போகணும், அகக்கருவிகள் இதுக்கு மேல அகக்கருவிகள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு மேல அகக்கருவிகள் இருக்கு. நம்ம முதலே சொல்லியிருக்கோம், இதை பத்தி விரிவா பேசியிருக்கிறோம். கடவுள் செக்ஷன் செக்ஷனா, பகுதி பகுதியாக, வெளியில இருக்கக்கூடிய கருவிகள், இப்ப வெளியில இருக்கக்கூடிய கருவிகள் இதான் பார்க்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது பார்த்த உடனே நமக்கு அறிவு ஏற்படுறது இல்ல, இதுக்கு மேல மனசு சிந்திக்கணும். அதை பத்தி கண்ணு மட்டும் பாத்துச்சுன்னா ஒன்றை பற்றிய உண்மையை நமக்கு முழுசா நமக்கு தெரியாது. அதுக்கு மேல அந்த கண்ணோட சேர்ந்து கண் கொண்டு வருகின்ற காட்சியை மனம் எடுத்துக்கொண்டு மனம் சிந்திக்கணும். மனம் சிந்தித்ததுக்கு பிறகு அந்த மனத்தினுடைய எல்லா பகுதிகளும், மனத்தினுடைய மற்ற பகுதிகள் தான் சித்தம், அகங்காரம், புத்தி, எல்லாம் எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும். அப்பதான் ஒன்றை பற்றிய தெளிவான அறிவு நமக்கு உண்டாகும். இந்த தெளிவான அறிவை வாங்கி இவைகளெல்லாம் கருவிகள், இவைகள் வாங்கி எதுக்கு கொண்டு போகணும்? உயிருக்கு கொண்டு போகணும். அப்பதான் நமக்கு இன்ப, துன்ப, மோகமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். ஆகவே இந்த அகக்கருவிகள், நமக்கு நான்கு கருவிகளை இறைவன் தந்திருக்கிறான். நம்ம இதுல இதுக்கு முன்னாடி இதுக்கும் உள்ளாக இருக்கக்கூடிய அகக்கருவிகள் இருக்கின்றன. அவை கலை, வித்தை, அராகம், அவைகள்லாம் உள்ளந்த கரணங்கள். இவைகள் அந்த கரணங்கள் தான், இவை புறந்த கரணங்கள். உள்ளந்த கரணங்கள் என்று மூன்று இருக்கின்றன. என்னென்ன இருக்கு? கலை, வித்தை, அராகம். இப்போ அவை உள்ளந்த கரணங்களாக இருந்து செயல்படுகின்றன. அப்ப எப்படி அது செயல்படுகிறது அப்படின்னா, கடவுள் நம்முடைய உயிருக்கு ஆணவமல மறைப்பு ஏற்பட்ட உடனே இந்த ஆணவமல மறைப்பிலிருந்து உயிர்களை மெல்ல வெளிச்சத்திற்கும் அறிவுக்கும் கொண்டு வர வேண்டும் என்று கடவுள் சங்கல்பம் செய்கிறார். இந்த இந்த உயிருக்கு திடீர்னு அந்த ஆணவமலத்திலிருந்து வெளிப்படுத்தினா உயிரால் அதை தாங்க முடியாது. அதனால என்ன செய்யறேன்னா, படிப்படியாக அதற்கு அறிவை உண்டாக்குகிறார். உயிருக்கு உண்மையான இயல்பு மூணு இருக்குன்னு நம்ம சொல்லிருக்கோம். என்னென்ன இயல்பு இருக்கு? அறிவு, இச்சை, செயல். அறிவு வெளிப்பட வேண்டும், இச்சை வெளிப்பட வேண்டும், செயல் வெளிப்பட வேண்டும். அதனால மூன்று வெளிப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமா அவைகளுக்குள்ள மறைப்பை நீக்கணும். முதல் முதலாக மறைப்பை நீக்குகின்ற பொழுதுதான் இந்த கலை, வித்தை, அராகம்ங்கிற மூன்றையும் முதல்ல உயிருக்கு சேர்க்கிறார். இந்த கலை என்ன செய்யுதுன்னா, செயலை மறைத்திருக்கலே ஆனவலாம், அதை சற்று வெளிப்படுத்துவதற்காக கலை. கலை என்பது கலையினாலே அது கலை அம்சம் நிறைந்து பாடுறது, ஆடுறது எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த கலை செயலாற்றலை சற்று வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. வித்தை, அதனுடைய அறிவாற்றலை மறைச்சிட்டு பார்த்தீங்களா, அந்த அறிவாற்றலை சற்று வெளிச்சத்துக் கொண்டு வருகிறது வித்தை. அராகம் அதனுடைய விருப்ப ஆற்றலை மறைவை கொஞ்சம் நீக்குது. இது முதல்ல மூன்றும் சற்று நீக்கிருக்கிறது. அதை மேலும் நீக்குவது எது? மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம். இந்த இப்படி ஒன்றொன்றாக வெளிச்சத்துக்கு அறைவு கொண்டு வருகிறான். அப்ப முதல்ல மொதல் மறைப்பு எதை நீக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த கலை, வித்தை, அராகம், இந்த மூன்று கருவிகளை கொடுத்து நீக்கிறான். அதுக்கடுத்து மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் என்று அந்த மறைப்பை நீக்குறான். அதுக்கும் பிறகு வெளியில இருக்கிற கருவிகள் எல்லாம் கொடுத்து நீக்கிறான். அப்ப எப்படி ப்ராசஸ் வருது பாருங்க, அவனுடைய செயல்பாடு எப்படி வருது பாருங்க. அவ திடீர்னு நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. திடீர்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா நம்ம வெளிச்சத்தை தாங்க முடியாது. இன்னமும் வெளிச்சத்து முழுமையான வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. இந்த உடம்பில் வைத்தும் அவன் ஞானத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறான். அப்ப அவனுடைய கருணை, இறைவனுடைய கருணையை தான் நம்ம இங்க இடத்துல நினைச்சு பார்க்கணும்.